இயேசு யார் என்பது மிக முக்கியமானதொரு கேள்வி. இதற்கான உங்கள் பதில் ஒரு கருத்திற்கும் மேற்பட்டதாக இருக்க வேண்டும். இந்த கேள்விக்கு பல பதில்கள் உண்டு. அவை ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது மதத்திற்கு உட்பட்ட ஆதாரமற்ற சரிபார்க்க முடியாத கருத்தை தவிர வேறு இல்லை. இருப்பினும் இயேசு யார் என்பதற்கான பதில் வெளிப்படையானதாகவும் உண்மை நிலைய குறிப்பிடும் சத்தியமாகவும் இருக்க வேண்டும். வேதாகமும் தான் அந்த சத்தியம். இயேசு யார் இந்த கேள்விக்கான ஒரே மெய்யான பதிலை வேதாகமம் கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு 3:16 என்று எழுதினார். இயேசு கடந்த கால நித்தியம் முதல் எதிர்கால நித்தியம் வரை தேவனாக இருக்கிறார் என்று ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேதாகமம் போதிக்கிறது. அவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் அல்பாவும் உமேகாவுமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 வேதாகமம் அறிவிக்கிறது. தேவன் சிருஷ்டிகர், பிரதான மேய்ப்பர், கர்த்தர் மீட்பர், தேவ ஆட்டுக்குட்டி, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், இரட்சகர், பிரதான ஆசாரியர், உயிர்த்தெழுதல் மற்றும் ஜீவன் என்று வேதாகமம் இயேசுவை அடையாளம் காண்பிக்கிறது. இயேசு சிருஷ்டிகராக இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் 1:1-14. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தர்த்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. கொலோசையர் 1:16-17. இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய தூதனானவராகிய இயேசு யாத்திராகமம் 3 கிமு 1450 எரிகிற முட்செடியிலிருந்து மோசேயை அழைத்து தம்மை இருக்கிறவராக இருக்கிறவர் என்று அறிமுகப்படுத்தினார். யோவான் 8 தாம் ஆபிரகாமுக்கும் கிமு 2100 யூத ஜனங்களுக்கும் முன்பே இருக்கிறவராக இருந்தவர் என்று இயேசு தம்மை பற்றி அறிவித்தார். அவர் தம்மை தேவன் என்று சொல்லிக் கொள்கிறார் என்பதை கண்ட யூதர்கள் அவரை கல்லெறிந்து கொல்ல முற்பட்டார்கள். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் யோவான் 10:30-31 என்றும் இயேசு குறிப்பிட்டாரு. இயேசு பழைய ஏற்பாட்டில் இருக்கிறார். ஒருவரும் பிதாவாகிய தேவனை கண்டதில்லை யோவான் 1:18-6:46. இருப்பினும் இயேசு பெத்லகேமில் பிறப்பதற்கு முன்னர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனு உருவாவதற்கு முன்னிருந்த இயேசுவாக தேவன் பலருக்கு முன்பாக தோன்றினார். ஆதியாகமம் 16:21 ஆகாருக்கும் யாத்திராகமம் 3 நியாயாதிபதிகள் 6 கிதியோனுக்கும் நியாயாதிபதிகள் 13 சிம்சோனின் பெற்றோருக்கும் கர்த்தருடைய தூதனானவராக தரிசனமானார். அதோடு இயேசு ஆதியாகமம் 18:22 ஆபிரகாமுக்கும் ஆதியாகமம் 31:32 யாக்கோபுக்கும் தரிசனமானார். சுமார் கிமு 700 எழுதப்பட்ட ஏசாயா 48:12-19 இயேசு திரித்துவத்தில் ஒருவராக குறிப்பிடப்படுகிறார். இயேசு முன்னுரைக்கப்பட்டவர். 300க்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை மற்றும் மரணத்தை 100க்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்தன. கல்லெறிந்து கொல்லுதல் மரண தண்டனையாக இருந்த காலமான சுமார் கிமு 1000 எழுதப்பட்ட சங்கீதம் 22 உள்ள சில தீர்க்க தரிசனங்கள் அவருடைய கொடூரமான சிலுவை பாடுகளை விவரிக்கின்றன. சங்கீதம் 22 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறல் மத்தேயு 27 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இயேசு தேவனும் மனிதனும் ஆனார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6 என்று ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்தார். அவரே வல்லமையுள்ள தேவன் என்று ஏசாயா அடையாளம் காண்பித்தார். நித்தியகுமாரனாக இருந்தவர் பெத்லகேமில் பிறந்த ஒரு குழந்தையாக கொடுக்கப்பட்டாரு. இயேசு கடந்த கால நித்தியத்திலிருந்தே தாம் மனிதனாக பிறப்பதற்கு முன்னமே இருந்தவர். தேவகுமாரன் என்னும் தலைப்பு அவருடைய பிறப்பை அல்ல, அவருடைய நிலையையே விவரிக்கிறது. அதனால் இயேசு பெத்லகேமில் பிறந்தபோதுதான் தோன்றினார் என்று அர்த்தமல்ல. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:5-8 என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியுள்ளார். தேவனாக இருக்கும்போதே இயேசு முற்றிலும் மனிதனாக வந்தார். நித்தியமாக எப்போதும் இருந்த இயேசு மனிதனாக மாற பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். யோவான் 3:13-31, யோவான் 6:33-38. இயேசு ஒரே நேரத்தில் தேவனாகவும் மனிதனாகவும் இருந்தார். இயேசு அற்புதங்கள் செய்தார். அவர் செய்த பெரும்பாலான அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றன. அவற்றுள் 3 அற்புதங்கள் தத்ரூபமாக அவரை பற்றி சாட்சி பகிர்கின்றன. அற்புத விதமாக 5000 பேரை போஷித்த பின் அவர் ஜீவ அப்பம் நானே, யோவான் 6:35 என்று கூறினார். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், யோவான் 9:1-8 என்று சொல்லி ஒரு குருடனுக்கு பார்வையளித்தார். அதோடு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், யோவான் 11:25 என்றும் கூறினார். மரித்து 4 நாட்கள் ஆகியிருந்த தன் நண்பன் லாசருவின் கல்லறைக்கு சென்ற இயேசு உயிருடன் எழுந்து வரும்படி அவனை அழைத்தார். இயேசு வியாதிப்பட்டவர்களையும் உடவர்களையும் செவிடர்களையும் ஊமையர்களையும் குஷ்டரோகிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சுகமாக்கினார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். கடல் மேல் நடந்தார். கடலை அமைதிப்படுத்தினார். திமிர்வாதக்காரனை இயேசுவிடம் அழைத்து வந்தவர்களை பற்றி மத்தேயு 9:2-7 பேசுகிறது. அவர் அவனிடம், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்பதால் மதத் தலைவர்கள் இயேசு தூஷணம் பேசுகிறார் என்று நினைத்தார்கள். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். இயேசு தாம் தேவனாக இருப்பதை நிரூபித்தார். இயேசு தம் பிறப்பும் வாழ்க்கை மற்றும் மரணம் பற்றிய பழையேற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். தாம் தேவன் என்பதை வெளிப்படுத்த அவர் பல அற்புதங்களை செய்தார். அதிகாரத்துடன் போதித்தார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மத்தேயு 7:28-29. அவர் பாவமற்றவராக வாழ்ந்தார். இப்ரேயர் 4:15, 1 பேதுரு 2:22, 1 யோவான் 3:5. பாவமற்ற தேவ மனிதராகிய இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவையில் பலியான பரிபூரணமான தேவ ஆட்டுக்குட்டியாக மாறினார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். 1 பேதுரு 2:24. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:18-19. அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3 நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய கர்த்தருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க தரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அப்போஸ்தலர் 10:39-40-43. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேதவாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்து, 1 Cor 15:3-4, கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்த இயேசு பரலோகத்திற்கு ஏறி செல்வதற்கு முன் பலருக்கு நேரடியாக தரிசனமானார். இயேசுவே தேவனிடம் செல்வதற்கான ஒரே வழி. இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வாரான், யோவான் 14:6 என்றார். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமேயல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அப்போஸ்தலர் 4:12 என்றார் பேதுரு. அப்போஸ்தலனாகிய பவுல், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. 1 Timothy 2:5-6 என்று எழுதினார். தேவனிடத்தில் செல்வதற்கான இயேசுவின் வழி மற்ற மதங்களிலிருந்து மாறுபட்டது. அவை நம் பாவ பிரச்சினைக்கு எவ்வித தீர்வையும் அளிப்பதில்லை. பொதுவாக நன்மை தீமைக்கு அவர்கள் கொடுத்திருக்கும் பல்வேறு வரையறைகளின்படி, நீங்கள் நன்மை செய்தால் அவர்களுடைய தெய்வங்கள் உங்கள் பாவங்களை கண்டுகொள்ளாமல் பரலோகத்தில் உங்களை அனுமதிப்பார்கள் என்று போதிக்கிறார்கள். இயேசுவின் வழியோ, அவரை விசுவாசிப்பதன் மூலம் உங்கள் பாவங்களுக்கான நிவாரணம் சிலுவையில் செலுத்தப்பட்டு நீங்கள் மன்னிக்கப்படுகிறீர்கள். இயேசுவோடு நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக பரலோகம் செல்வீர்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இயேசு மீண்டும் வருவார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். யோவான் 14:2-3 என்றார் இயேசு. வேதாகமத்தின் இறுதி வார்த்தைகளில் மீண்டும் இயேசு, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் திடீரென்று வருகிறேன் என்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான், ஆமேன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அதனுடன் சேர்த்து கொண்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20-21. இயேசு இன்றே வருவார் என்றால் அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? இயேசுவை விசுவாசித்து தேவனால் மன்னிக்கப்பட்டு ஆயத்தமாக இருக்க www.gospel316.org என்ற வலைத்தளத்தை அணுகுங்கள். இயேசு கடந்த கால நித்தியம் முதல் எதிர்கால நித்தியம் வரை எப்போதும் தேவனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லும்போது வியத்தகு ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருங்கள். இயேசு யார் என்பதற்கான இந்த ஒலி வடிவ பதிவும் இதன் PDF பதிவும் www.jesus316.org என்ற வலைத்தளத்தில் உள்ளன. இந்த வலைத்தளத்தில் இவை இரண்டும் 48 மொழிகளில் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளன. இயேசுவை உங்கள் தேவனாகிய கர்த்தரும் இரட்சகருமாக விசுவாசித்து அவரை பின்பற்றும் உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.